Praise the Lord. I praise and thank God for allowing me to be in your midst tonight.
இன்றிரவு உங்கள் மத்தியிலே இருப்பதற்கு கர்த்தர் என்னை அனுமதித்திருக்கிறபடியால் அவரை ஸ்தோத்திரிக்கிறேன்.
In these days we've been worshiping our great God and the Savior, the Lord Jesus Christ.
நாட்களே நம்முடைய மகான மகத்தான தேவனும் நம்முடைய இரட்சகராகிய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை நாம் ஆராதித்து வருகிறோம்.
And the word of God says, what is man that thou art mindful of him, or the son of man that thou shouldst visit him?
வசனம் கூறுகிறது என்னவென்றால், மனுஷனை நீ நினைப்பதற்கு அவன் எம்மாத்திரம், மனுபுத்திரரை நீ நினைப்பதற்கு அவன் எம்மாத்திரம் என்று கூறுகிறது.
I would like to tell you tonight how that great God and Savior visited my life.
அந்த பெரிதான தேவனும் இரட்சகரும் மாய தேவன் எவ்வாறு என் ஜீவத்தை சந்தித்தார் என்று இன்று இரவு உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன்.
There's a beautiful hymn that we sing in America.
அமெரிக்கா தேசத்திலே நாங்கள் பாடுகிறதான ஒரு அழகான பாடல் உண்டு.
And some of the words say, I was sinking deep in sin.
அதிலே இருக்கிறதான வார்த்தைகள் என்னவென்றால், நான் ஆழமான பாவத்திலே நான் அமிழ்ந்து கொண்டிருந்தேன்.
And when no one else but Christ could help, love lifted me.
கிறிஸ்து அல்லாமல் வேறு யாருமே எனக்கு உதவி செய்ய முடியாத கட்டத்தில் கிறிஸ்துவே என்னை தூக்கி எடுத்தார்.
I was born into a nominal Christian family.
நான் ஒரு சாதாரண பேர் கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்தேன்.
The youngest of four children.
நான்கு பிள்ளைகளிலே நான் தான் இளையவளாய் இருந்தேன்.
My father was a member of one church and my mother was a member of another church.
என் தகப்பனார் ஒரு சபைக்கு அங்கத்தினராய் இருந்தார், என் தாயார் வேறு ஒரு சபைக்கு அங்கத்தினராய் இருந்தார்கள்.
From the time of my birth I was taken to church every Sunday.
என் பிறப்பிலிருந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒழுங்காக நான் கோயிலுக்கு கொண்டு செல்லப்பட்டேன்.
And although we were members of the church, yet we did not know the Lord Jesus Christ personally.
நாங்கள் அந்த கோயிலுக்கு அங்கத்தினராய் இருந்தாலும் கூட தனிப்பட்ட முறையிலே நாங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறியாமல் காணப்பட்டோம்.
My parents tried to be very good people and they tried their best to teach us good morals.
என் பெற்றோர் நல்ல மனுஷனாய் இருப்பதற்கு அதிகமாக முயற்சித்தார்கள். மாற்றமற்ற எங்களுக்கு சன்மார்க்க முறையிலே நல்ல நல்ல காரியங்கள் எங்களுக்கு போதித்து வந்தார்கள்.
My father was a very honest man and at his workplace they used to refer to him as Honest John.
என் தகப்பனார் மிகவும் உண்மையுள்ள மனுஷனாய் இருந்தபடியால் தன்னுடைய அலுவலகத்திலே அவரை ஆனஸ்ட் ஜான் அல்லாவிட்டால் உண்மையுள்ள ஜான் என்றுதான் அவருக்கு பெயரிட்டார்கள்.
As children he always taught us that we should never tell lies.
சிறு பிள்ளைகளாய் இருக்கும் பொழுதே நாங்கள் ஒருபோதும் பொய் சொல்ல கூடாது என்று எங்களுக்கு கற்பித்தார்.
And if he would catch us telling a lie we would be disciplined very strictly.
நாங்கள் எப்பொழுதாவது பொய் சொல்வதை அவர் கண்டுபிடித்தார் என்றால் எங்களோடு மிகவும் கண்டிப்பாக இடைப்பட்டார்.
At that time if you would have asked me if I was a Christian,
அந்த சந்தர்ப்பத்திலே நீ ஒரு கிறிஸ்தவளா என்று நீங்கள் என்னிடத்தில் கேட்டிருந்திருப்பீர்கள் என்றால்,
I would have said yes because I went to church every Sunday.
நான் ஆம் என்று சொல்லியிருந்திருப்பேன், ஏனென்றால் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நான் ஒழுங்காக கோயிலுக்கு சென்றேன்.
You see, I thought that going to church made me a good Christian.
நான் நினைத்தது என்னவென்றால், ஒழுங்காக கோயிலுக்கு செல்வதே என்னை கிறிஸ்தவளாக ஆக்கிவிடும் என்று.
And I thought that if I died at that state, I would go to heaven.
நான் நினைத்தது என்னவென்றால், அந்த நிலவரத்தில் நான் மரிப்பேன் என்றாலும் கூட நிச்சயமாக பரலோகத்துக்கு செல்வேன் என்று.
I did not know that I was on my way to hell.
நான் நரகத்துக்கு நேராக சென்று கொண்டிருந்தேன் என்று நான் அறியாமல் இருந்தேன்.
When I was 10 years old, my mother became very sick and she died.
எனக்கு 10 வயதாய் இருக்கும் பொழுது என் தாயார் மிகவும் வியாதப்பட்டு அவர்கள் மரித்து போனார்கள்.
For the first time in my life and at such a young age I began to think about death.
முதல் முறையாக என் ஜீவத்தில் அந்த இளவயதிலே நான் மரணத்தை குறித்து சிந்திக்கலானேன்.
I can remember waking up in the middle of the night filled with fear what would happen to me after I die.
எனக்கு இன்னும் ஞாபகம் உண்டு, நடுராத்திரியிலே நான் எழும்பி பயந்து நிறைந்தவளாக எனக்கு என்ன சம்பவிக்கும், நான் மரிப்பேனோ என்றதான மரண பயம் பிடித்தவளாக நான் காணப்பட்டேன்.
By that time my sister had come to know Christ as her savior.
அந்த சந்தர்ப்பத்துக்குள்ளாக என் அக்கா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக அறிந்து கொண்டார்கள்.
And she explained to me in a very simple way the truth of salvation.
இரட்சிப்பின் சத்தியத்தை ஒரு எளிதான விதத்தில் அவர்கள் எனக்கு சொல்லி கொடுத்தார்கள்.
And although she prayed with me at that time, I did not really come to know Christ.
அந்த சந்தர்ப்பத்திலே அவர்கள் என்னோடு கூட சேர்ந்து ஜெபித்தாலும் கூட சரியான விதத்தில் கிறிஸ்துவை பற்றியதான அறிவை நான் அடையவில்லை.
As I look back on my life, I can see how the loving God began to pursue me.
என் ஜீவிதத்தை நான் திரும்பி பார்க்கும் பொழுது அன்புள்ள தேவன் எந்த அளவிலே என்னை பின்தொடர்ந்து வந்தார் என்று என்னால் காணக்கூடும்.
It says, for God so loved the world that he gave his only begotten son.
தேவன் தன்னுடைய சொந்த குமார் ஒரே பேரான குமாரனை கொடுத்து இவ்வளவாக உலகத்தை நேசித்தார் என்று நாம் வாசிக்கிறோம்.
And this God of love began to pursue me.
இந்த அன்பின் தேவன் என்னை பின்தொடர செய்தார்.
When I was 13 years old, the gospel was presented to me once again.
ஒரு முறை கூட என்னுடைய 13வது வயதிலே சுவிசேஷமானது எனக்கு அளிக்கப்பட்டது.
At that time, it frightened me.
அந்த சமயத்திலே அது எனக்குள்ளே ஒரு பயத்தை உண்டாக்கினது.
And instead of accepting Christ, I ran away from the person who was speaking to me.
கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக எனக்கு இந்த சத்தியத்தை தெளிவாக விளக்கி கொண்டதான கொடுத்து கொடுத்தான அந்த நபரை விட்டு நான் ஓடிவிட்டேன்.
Once again, when I was 15 years of age, the gospel was presented to me.
ஒரு முறை கூட என்னுடைய 15ஆம் வயதிலே சுவிசேஷமானது எனக்கு சொல்லப்பட்டது.
By that time, both of my brothers had given their lives to Christ as well.
அந்த சமயத்துக்குள்ளாக என்னுடைய இரு சகோதரரும் கூட தன்னுடைய வாழ்க்கையை கிறிஸ்துவுக்கு என்று அர்ப்பணித்தார்கள்.
And one of my brothers explained to me the truth of salvation.
என்னுடைய இரு சகோதரர்களில் ஒருவர் இந்த சத்தியத்தின் இரட்சிப்பின் சத்தியத்தை எனக்கு தெளிவாக விளக்கி கொடுத்தார்.
He prayed with me to accept Christ as my savior.
கிறிஸ்துவை என்னுடைய இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்படியாக என்னோடு சேர்ந்து அவர் ஜெபித்தார்.
At that time I felt a joy come into my heart.
அந்த சந்தர்ப்பத்திலே ஒரு சந்தோஷம் என்னுடைய உள்ளத்தில் பிரவேசிப்பதை நான் உணர்ந்தேன்.
But no one ever told me that I had to live a Christian life.
ஆனால் நான் ஒரு கிறிஸ்திய ஜீவிதத்தை ஜீவிக்க வேண்டும் என்று யாருமே எனக்கு சொல்லி கொடுக்கவில்லை.
I thought that praying that prayer was enough.
அந்த ஜெபத்தை ஜெபித்தால் அதுவே போதும் என்று நான் நினைத்தேன்.
And for the next 3 years of my life, although I continued to attend the church every Sunday,
அடுத்து தொடர்ந்து 3 ஆண்டுகளாக நான் தொடர்ந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நான் கோயிலுக்கு சென்றிருந்தாலும் கூட,
I began to become involved in many worldly habits.
பலவிதமான லௌகீகமான பழக்க வழக்கத்திலே நான் ஈடுபட்டேன்.
I was beginning to feel a great emptiness in my life.
என் ஜீவிதத்திலே ஒரு பெரிதான வெற்றிடத்தை நான் உணர்ந்தேன்.
Although I was going to church, I did not know God.
நான் கோயிலுக்கு சென்று வந்தாலும் கூட தேவனை நான் அறியவில்லை.
Church became very boring to me.
கோயிலுக்கு செல்வது எனக்கு மிகவும் சலிப்பாக போரிங்காக இருந்தது.
And I went only to please my father.
என் தகப்பனை பிரியப்படுத்துவதற்கு மட்டுமே நான் சென்றேன்.
As I was feeling this great emptiness,
இந்த பெரிதான ஒரு வெற்றிடத்தை நான் உணர்ந்த பாத்திரத்தில்,
I saw all of my friends partaking in worldly things.
என் எல்லா நண்பர்கள் லௌகிகமான எல்லாவிதமான காரியங்களை ஈடுபடுவதை நான் கண்டேன்.
Outwardly they seemed very happy.
புறம்பான விதத்தில் அவர்களை பார்த்தால் மிகவும் சந்தோஷமாக இருப்பதை போல் தோன்றினது.
So I began to fill my life with all of those same bad habits.
அதனால் அதே கெட்ட பழக்க வழக்கத்தினால் என் ஜீவிதத்தையும் நான் நிரப்ப துவங்கினேன்.
But instead of becoming happy and instead of becoming filled,
ஆனால் சந்தோஷப்படுவதற்கு பதிலாக என் ஜீவியம் நிரப்பப்படுவதற்கு பதிலாக,
I only felt more empty, more sad, more depressed.
இன்னும் துக்கம், இன்னும் சலிப்பு, இன்னும் ஒரு வெற்றிடத்தை தான் நான் உணர்ந்தேன்.
By the time I finished high school at the age of 18,
என் மேல்நிலை பள்ளி படிப்பை நான் 18வது வயதிலே முடித்த சமயத்தில்,
I had come to the conclusion that there was no purpose in life.
ஜீவித்திலே வாழ்க்கையிலே ஒரு நோக்கமே கிடையாது என்றதான திட்டத்திற்கு நான் வந்தேன்.
There were many times when I was all alone in my room.
பல சந்தர்ப்பங்களிலே என் அறையிலே நான் தன்னந்தனிமையாக இருந்த உண்டு.
That I thought it might be better to end my life.
அப்பொழுது நான் நினைத்தேன், என் வாழ்க்கையை நான் முடித்துவிட்டால் அதுவே நலமாயிருக்கும்.
But I thank God today that God did not give up on me.
ஆனால் இன்று நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் என்னை விட்டு விடவில்லை, என்னை கைவிடவில்லை.
And there were people that were praying for my soul.
என் ஆத்துமாக ஜெபித்தவர்கள் இருந்தார்கள்.
When I had been approached with the gospel at the age of 13,
13வது வயதிலே சுவிசேஷத்துடனே கூட என்னை அணுகின பொழுது,
The lady who spoke to me took down my name and my phone number.
என்னோடு பேசினதான சகோதரி என்னுடைய பெயரையும் என்னுடைய தொலைபேசி எண்ணையும் எழுதி வைத்துக் கொண்டார்கள்.
And I only found out later that she prayed for me every day for 5 years.
ஆனால் பின்னாட்கள் தான் நான் அறிந்தது என்னவென்றால் 5 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் அவர்கள் தொடர்ந்து எனக்காக ஜெபித்து வந்தார்கள்.
When I graduated from high school,
நான் ஹை ஸ்கூலை படித்து நான் வெற்றி பெற்றபோது
I was totally defeated in my life.
என்னுடைய ஜீவிதிலே முற்றிலும் தோல்வி அடைந்தவளாக நான் காணப்பட்டேன்.
I thought I had no future.
எனக்கு இனி நல்ல ஒரு வருங்காலமே இல்லை என்று நினைத்தேன்.
But one day I went to visit my older brother's home.
ஆனால் ஒரு நாள் என் பழைய சகோதரனுடைய வீட்டை நான் சந்திக்க சென்றேன்.
And his wife presented me with the truth of the gospel once again.
அவருடைய மனைவி மீண்டுமாக ஒரு முறை இந்த சத்திய சுவிசேஷத்தை எனக்கு அறிவித்தார்கள்.
But this time my heart was completely broken.
ஆனால் இந்த முறையோ என் இதயம் முற்றிலுமாக உடைந்து விட்டது.
I had tried everything in my life to be happy, to be fulfilled.
சந்தோஷப்படும்படியாக எல்லாம் என் ஜீவிதத்தில் அடைந்தேன் என்ற நிலவரத்துக்கு வரும்படியாக என் வாழ்க்கையிலே நான் எல்லாவற்றையும் முயற்சித்தேன்.
And she spoke to me that day telling me that it was my sin that was making me miserable.
அந்த நாளிலே அவர்கள் என்னோடு பேசி எனக்கு சொல்லி கொடுத்தது என்னவென்றால் என்னுடைய பாவமே என்னை நிர்பந்தமான நிலவரத்துக்கு அடைய செய்தது.
She told me that if I would repent for all of my sins.
என் எல்லா பாவங்களுக்காக நாம் மனம் திரும்ப வேண்டும் மனஸ்தாபப்பட வேண்டும் என்று சொல்லி கொடுத்தார்கள்.
And if I would turn to God.
நான் கர்த்தர் பக்கமாக திரும்புவேன் என்றால்
The Lord Jesus Christ would come into my life and wash away all of my sins with his precious blood.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய ஜீவத்துக்குள்ளே பிரவேசித்து தன்னுடைய இரத்தத்தினால் என் எல்லா பாவங்களும் அற என்னை கழுவி சுத்திகரிப்பார்.
Although I did not know how to pray,
எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று நான் அறியாமல் இருந்தாலும் கூட
I cried to God from my heart.
என் இதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை நோக்கி நான் கூக்குரலிட்டு அழுதேன்.
God please change my life.
கர்த்தாவே தயவு செய்து என் வாழ்க்கையை மாற்றிவிடும்.
God please help me.
கர்த்தாவே தயவு செய்து எனக்கு உதவி செய்யும்.
God forgive me.
கர்த்தாவே என்னை மன்னியும்.
God heard my cry that day.
அந்த நாளிலே கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டார்.
In a moment's time I felt a heavy burden leave me.
ஒரு நிமிஷத்திலேயே ஒரு பெரிய பாரமானது என்னை விட்டு நீங்குவதை நான் உணர்ந்தேன்.
And in the very same moment a peace filled my heart.
அதே நிமிஷத்தில் ஒரு பெரிதான சமாதானம் என் உள்ளத்தை நிரப்பிற்று.
I realized later on that it was the heavy burden of sin that had left my life.
பின்னாட்களே பாவத்தின் பெரிதான பாரமும் சுமையும் என் ஜீவிதத்தை விட்டு நீங்கிற்று என்று நான் உணர்ந்தேன்.
Beloved, from that day my life was completely different.
பிரியமானவர்களே அந்த நாளிலிருந்து என் ஜீவியமானது முற்றிலும் மாற்றப்பட்டது.
I did not continue in the same church.
நான் அதே கோயிலிலே தொடர்ந்து போகவில்லை.
Because they didn't preach the truth of the word of God.
வசனத்தில் சொல்லப்பட்டதான சத்தியத்தை அவர்கள் போதிக்கவில்லை.
But I was directed to a little group of Pentecostal believers that were meeting in someone's home.
ஆனால் ஒருவருடைய வீட்டிலே கூடி சேர்ந்து ஜெபிக்கிறதான ஒரு சிறு பெந்தகோஸ்த குழுவை நான் சந்தித்தேன்.
This little group was being visited by the faith home workers.
இந்த சிறு குழுவானது விசுவாச வீட்டில் இருக்கிறதான ஊழியர்களால் சந்திக்கப்பட்டது.
And it was in that little group that I took water baptism by immersion and received the baptism of the Holy Spirit.
அந்த சிறு குழுவிலே நான் முழுக்க ஞான ஸ்நானம் பெற்றுக்கொண்டு பரிசுத்தாவின் அபிஷேகத்தையும் பெற்றுக்கொண்டேன்.
Those two experiences I received only 10 days after coming to Christ.
கிறிஸ்துக்குள்ளே நான் வந்து 10 நாட்களுக்கு பிற்பாடுதான் இந்த இரண்டு அனுபவங்களையும் நான் அடைந்தேன்.
Those believers gave me a Bible.
அந்த விசுவாசிகள் எனக்கு ஒரு வேதாகமத்தை ஒரு பைபிளை கொடுத்தார்கள்.
I had never read the Bible much before.
அதற்கு முன்பதாக நான் அதிகமாக வேதாகமத்தை வாசித்தது இல்லை.
But having that Bible in my hand as I began to read, the word of God became alive to me for the first time.
ஆனால் அந்த பைபிளை என் கரத்தில் வைத்துக் கொண்டிருந்தபடியால் நான் அதை வாசிக்க ஆரம்பித்தேன். முதல் முறையாக அந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் என்னோடு பேச துவங்கினார்.
Prior to that I always thought that God was very far away.
அதற்கு முன்னதாக நான் எப்பொழுதும் நினைத்தது என்னவென்றால் கர்த்தர் நம்மை விட்டு எங்கேயோ தூரமாக இருக்கிறார்.
But having had my sins washed away and having been filled with the Holy Spirit,
என்னுடைய பாவங்கள் அற நான் கழுவப்பட்டு பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் நான் இப்பொழுது நிரப்பப்பட்டிருந்தபடியால்,
God became very near and very real to me.
கர்த்தர் எனக்கு மிகவும் உண்மை உள்ளவராக, எனக்கு மிகவும் சமீபம் உள்ளவராக காணப்பட்டார்.
One of the first verses that the Lord spoke to me in that time,
அந்த சந்தர்ப்பத்தில் கர்த்தர் என்னோடு முதலாவது பேசின வசனம் என்னவென்றால்,
is found in Psalm 27 verse 4.
27 சங்கீதம் 4 வசனம்.
It says, "One thing have I desired of the Lord, and that will I seek after, that I may dwell in the house of the Lord all the days of my life, to behold the beauty of the Lord and to inquire in his temple."
கர்த்தரிடத்தில் நான் ஒன்றையே வாஞ்சித்தேன், அதே நான் நாடுவேன், நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகும், அவருடைய ஆலயத்திலே ஆராய்ச்சி செய்யும்படியாகும், நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன்.
At that time I did not understand what it meant to dwell in the house of the Lord.
அந்த சந்தர்ப்பத்தில் கர்த்தருடைய வீட்டிலே வசிக்கிறதான அனுபவம் என்ன என்று நான் அறியாமல் இருந்தேன்.
But as I read that verse, it began to burn in my heart.
ஆனால் அந்த வசனத்தை நான் வாசித்த பொழுது அது என் உள்ளத்திலே கொழிந்து எரியவிட்டு ஆரம்பித்தது.
Another verse that God spoke to me at that time is from Psalm 45 verse 10.
அந்த சமயத்தில் கர்த்தர் என்னோடு பேசினதான வேறு ஒரு வசனம் என்றுவிட்டால், 45 சங்கீதம் 10 வசனம்.
Listen, O daughter, give attention and incline thine ear.
குமாரத்தியே கேள், உன் செவியை சாய்.
Forget also thine own people and thy father's house.
உன் சொந்த ஜனத்தையும் உன் தாவுப்பின் வீட்டையும் மறந்துவிடு.
And the king shall greatly desire thy beauty.
அப்படி என்றால் ராஜா உன் அழகிலே மிகவும் பிரியப்படுவார்.
I had never known this type of a ministry before that.
அதற்கு முன்பதாக இப்படிப்பட்டதான ஊழியத்தை நான் அறியாமல் இருந்தேன்.
And I can remember the first time I went to visit the faith home.
முதல் முறையாக நான் விசுவாச வீட்டை சந்தித்தான் அந்த சந்தர்ப்பம் இன்றும் என் நினைவில் உண்டு.
The faith home was situated in a broken down old building.
விஸ்வாசம் வீடு என்றால் அது ஏறக்குறைய உடைந்து போனதான ஒரு பழைய ஒரு கட்டடமாக காணப்பட்டது.
It was not very attractive on the outside.
அதை புறமாக பார்க்கவும் என்றால் மிகவும் ஆகர்ஷிக்க கூடியதான ஒன்றுமே அதிலே இல்லை.
And I was not accustomed to such places.
இப்படிப்பட்ட இடங்களை பார்ப்பதற்கு நான் பழகி இருக்கவில்லை.
But when I stepped inside that building, I suddenly felt that I had come home.
ஆனால் அந்த கட்டடத்துக்குள்ளே நான் கால் வைத்த மாத்திரத்தில் சடுதியாக எனக்குள்ளே வந்ததான உணர்ச்சி என்னவென்றால், என் வீட்டுக்கு நான் வந்துவிட்டேன்.
And I did not see the state of the physical building, but I felt the love of God.
புறமான அந்த கட்டிடத்தின் நிலவரத்தை நான் காணவில்லை, நான் தேவனுடைய அன்பையே உணர்ந்தேன்.
And somehow in my heart I knew that I had come to my family.
எப்படியோ என் உள்ளத்தின் ஆழத்தில் நான் உணர்ந்தது என்னவென்றால், என் குடும்பத்தோடு நான் வந்து சேர்ந்து விட்டேன்.
After I had been saved for 1 year,
நான் ரட்சிக்கப்பட்டு ஒரு ஆண்டுக்கு பின்,
the faith home was beginning their first faith school.
விசுவாச வீட்டிலே முதலாவதாக அவர்கள் தங்களுடைய விசுவாச பள்ளியை துவங்கினார்கள்.
And I was invited to come and teach in the school.
அந்த பள்ளிக்கூடத்தில் நான் ஒரு ஆசிரியராக பணியாற்றும்படியாக என்னை அழைத்தார்கள்.
I was given a room to stay in the faith home.
விசுவாச வீட்டிலே தங்கும்படியாக எனக்கு ஒரு அறையும் கொடுத்தார்கள்.
And from that time I never left.
அந்த நாளிலிருந்து நான் அந்த விசுவாசம் விட்டு விலகி போகவே இல்லை.
1 year later, by God's wonderful mercy, I was accepted into this full-time consecrated ministry.
ஒரு ஆண்டுக்கு பிற்பாடு நான் கர்த்தருடைய மகாபெரிய இறக்கத்தினால் இந்த பிரதிஷ்டை செய்யப்பட்டதான முழுநேர ஊழியத்திற்கென்று நான் தெரிந்து கொள்ளப்படப்பட்டேன்.
Before salvation, I felt that I had no purpose in life.
என்னை ரட்சிக்கு முன்பதாக என்னுடைய ஜீவிதத்துக்கு நோக்கமே இல்லை, குறிக்கோளே இல்லை என்று தான் நான் நினைத்துக் கொண்டிருந்தேன்.
But I thank this great God of heaven.
ஆனால் இந்த பரலோகத்தின் மகாபெரிய தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன்.
Who loved me and had a purpose in my life from ages past.
அவர் என்னை நேசித்து சென்று கடந்த காலாகாலமாக அவருக்கு என்னை குறித்து தான் ஒரு பெரிய நோக்கம் இருந்திருக்கிறது.
That he pursued me, he went after me and brought me into his purpose.
அவர் பின்தொடர்ந்தார், எனக்கு பின்னே வந்தார், தன்னுடைய நோக்கத்தை என்னிலே நிறைவேற்றும்படியாக.
Tonight I can tell you truly that there's joy in serving Jesus.
இன்று இரவு நான் உங்களுக்கு உண்மையாகவே சொல்லக்கூடியது என்னவென்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சேவிப்பதிலே பெரிய ஒரு மகிழ்ச்சி உண்டு.
God has been faithful to keep me.
கர்த்தர் என்னை பாதுகாப்பதற்கு உண்மை உள்ளவராக இருந்திருக்கிறார்.
And there's a song that says every day with Jesus is sweeter than the day before.
இயேசுவோடு கூட ஜீவிக்கிறதான ஒவ்வொரு நாளும் முன்பதான நாளை பார்க்கிலும் மிகவும் இனிமையுள்ளதாக இருக்கிறது.
Every day with Jesus I love him more and more.
ஒவ்வொரு நாளும் நான் இயேசுவோடு ஜீவிக்க ஜீவிக்க அதிகமாக அவரை நேசிக்கிறேன்.
Jesus saves and keeps me.
இயேசு என்னை இரட்சிக்கிறார், அவர் என்னை பாதுகாக்கிறார்.
He is the one I'm waiting for.
அவருக்காகவே நான் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறேன்.
Every day with Jesus is sweeter than the day before.
ஒவ்வொரு நாளும் இயேசுவோடு ஜீவிப்பது முந்தின நாளை பார்க்கிலும் இனிமையான ஒரு நாளாகும்.
I praise him for saving me.
என்னை ரட்சித்ததற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன்.
I praise him for keeping me.
என்னை பாதுகாத்ததற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன்.
I praise him for calling me to serve him.
அவருக்கு ஊழியம் செய்யும்படியாக என்னை அழைத்தபடியால் அவரை ஸ்தோத்திரிக்கிறேன்.
I praise him for leading me into his purpose for my life.
தம்முடைய நோக்கத்தை என் ஜீவிதத்தில் நிறைவேற்றும்படியாக அவர் என்னை வழிநடத்துகிறபடியால் அவரை ஸ்தோத்திரிக்கிறேன்.
And I praise him because he has promised that he will faithfully keep me to the very end.
அவர் உண்மையுள்ளவராக முற்றுமுடிய என்னை பாதுகாப்பேன் என்று வாக்குத்தத்தம் அளித்திருக்கிறார். அவரை ஸ்தோத்திரிக்கிறேன்.
Praise the Lord.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.